அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு பிரணீதா. நான் பேராசிரியராக காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல பணிபுரிஞ்சிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல்லாண்டு வளர்க்கக்கூடிய காய்கறிகள்ல கீரை வகைகளை பார்க்க போறோம். நமக்கு வந்து தெரியும், முன்னோர்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க, தினம் ஒரு கீரை, அதை வந்து நம்ம அந்த உணவுல சேர்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கீரைகள் வந்து நமக்கு பரிட்சயமான கீரைகள்லாம் இருக்குது. அதாவது அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, புளிச்சக்கீரை, பழக்கீரை, அப்படியெல்லாம் வந்து பல்விதமான கீரைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு விற்பனைக்கு எல்லா நாளும் வந்து கிடைக்கக்கூடிய கீரைகள் தான். இந்த கீரைகள்ல வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு குறுகிய கால பயிராக தான் வளர்ந்துட்டு வரோம். அதாவது விதைகள் மூலமா அதை நம்ம பயிர் பண்ணி திரும்பி கீரைகளை உருவாக்கி நம்ம வந்து எடுக்கணும். அதனால என்ன ஒரு இதுன்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாக வீட்டு காய்கறி தோட்டத்துலலாம் வந்து கீரைக்கு வந்து விதை கிடைக்கல அல்லது சரியாக வளர்க்க முடியும், ஒரு கீரை வளர்த்து அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த கீரையை வந்து வளர்க்குறதுக்கு தயங்கிக்கிட்டே அப்படியே வந்து விட்டுறாங்க. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்மளோட உணவில் வந்து குறைந்தது 250 கிராம் அளவுக்கு காய்கறிகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவக் கழகம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அந்த 250 கிராமும் நம்ம வந்து மூணு விதமான காய்கறிகளை சாப்பிட சொல்லி சொல்றாங்க. மூணு விதமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுல வந்து சாதாரணமா பூமிக்கு மேல விளையக்கூடிய காய்கறிகள், பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அப்புறம் கீரை வகைகள். அந்த கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தா, அந்த 250 கிராம் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல 50-75 கிராம் வரைக்கும் கீரை வகைகளை வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் ஒரு நாளை உணவுல வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பழமொழி இருக்குது, தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகை கீரையில நமக்கு வேண்டாத உணவு சத்துக்கள் இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அளவுக்கு அதிகமா ஆயிடக்கூடாது. அதாவது ஒரே கீரையை நம்ம திரும்ப சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வேண்டாத உணவு பொருளாக இருந்து நம்ம உடம்புகளுக்கு சேர ஆரம்பிச்சிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் தினம் ஒரு கீரை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி வேண்டாத சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆக்சலைட்டு, நைட்ரைட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்சின் போன்ற சில வகையான வேதிப்பொருட்கள், சத்து பொருட்கள்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு அதிகப்படியே எடுத்துக்க கூடாது. அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டு பயிர்களை வளர்க்கக்கூடிய சில சாதாரண கீரைகள் வந்து மார்க்கெட்டில் கிடைச்சாலும் ஒரு 4-5 கீரைகள் தான் திரும்ப கிடைக்கும். நமக்கு அது வந்து வீட்டு காய்கறியாவோ உதவோ நமக்கு அது வளர்க்க முடியாது. நிறைய நாள் போய் இந்த கீரை வாங்குறதுக்கோ அதை சேமித்து வைக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வந்து விட்டுருவோம். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பல்லாண்டு வளரக்கூடிய கீரை வகைகளை நம்ம வீட்லேயே தோட்டத்துலேயோ அல்லது ஒரு தொட்டி செடியாவோ அல்லது மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு செடியாவோ நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு வந்து தினம் வந்து ஒவ்வொரு கீரையா வெவ்வேறு விதமான கீரைகளை நம்ம வந்து உணவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த கீரைகள்ல வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. அதை நம்ம வந்து கீரையா உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறது தெரியும். அதோட சிறப்பு இயல்புகள், அதோட மருத்துவ குணங்கள், அதுல என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதை முக்கியமா நம்ம எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம வந்து பார்க்கறது வந்து அகத்தியை பத்தி. அகத்தி வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு மரம். இது வந்து பல்லாண்டு பயிரை வந்து நம்ம வளர்த்துட்டு வரலாம். அகத்தியில அகத்தியோட இலைகளை வந்து கீரைகளை உண்றத தவிர அகத்தியோட பூக்களையும் வந்து நம்ம இதை உண்ணலாம். இந்த கீரைகள்ல அகத்தியோட கீரையை வந்து பார்த்தோம் அப்படின்னா, புரதம் வந்து நிறைஞ்சது. புரதமும் நமக்கு வந்து தினமும் உணவுல இருந்து அதிகப்படியே எடுத்துக்க சொல்றாங்க. அதனால வந்து புரதச்சத்து நிறைந்த அகத்தியை வந்து நம்ம இதை வளர்க்கலாம். இப்போ புரதச்சத்தை தவிர தாது உப்புக்கள், அப்புறம் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இதை தவிர வந்து முக்கியமான வைட்டமின்கள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, வைட்டமின் ஏ வந்து இதில் அதிகப்படியான அளவில் வந்து இருக்குது. அதாவது 100 கிராம் அளவுக்கு வந்து நம்ம அந்த அகத்திக்கீரையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இதோட அளவு வந்து இன்டர்நேஷ்னல் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 3250 இன்டர்நேஷ்னல் யூனிட் அளவில் இருக்குது. அதுக்கு அகத்திக்கீரை வந்து ஒரு முக்கிய கீரையாக வந்து கருதப்படுது. இதில் இந்த இலையில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சத்துப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபோலேட், தயமின், நியாசின் மற்றும் விட்டமின் சி சத்து. இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தினமும் தேவைப்படுகின்ற சத்துக்கள். இதை தவிர இந்த பூக்கள் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த பூக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெக்னீசியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான சத்துக்கள் எல்லாம் இதில் வந்து நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த அகத்தியோட இலையில வந்து நிறைய புரத சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை தவிர இது வந்து கால்சியமும் நிறைய இருக்கு. கால்சியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கிராம் அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1130 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்தும் நிறைஞ்சு இருக்குது. அகத்தியோட விதைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க லியூகோசயானைடின் மற்றும் சயானைடின் அப்படிங்கிற சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்குது. இது இல்லாமல் இந்த அகத்தியோட விதைகளை சப்போனின் மற்றும் செபானிடிமைட் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை மற்றும் பாக்டீரியல் தொற்றுக்கு எதிராக செயல்படக்கூடியது. இந்த ரெண்டுமே நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இதோட நிறைஞ்சிருக்கக்கூடிய சத்து பொருட்கள். இப்போ இதில் வந்து பொதுவாக மருத்துவத்தில் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த அகத்தியானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை தலைவலி, சைனஸ்ங்கிற சொல்லக்கூடிய தலைவலி, நீர் வடிதல், அப்புறம் ஜுரம், அதற்கு அப்புறமா இந்த மூச்சு திணறல், அந்த மாதிரி சில வகையான நோய்களுக்கெல்லாம் இது வந்து அருமருந்தாக பயன்படுத்திட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய இந்த புழுக்கள் அதை நீக்கிறதுக்கு உண்டான குணம் இதில் இருக்குது. சிறுநீர் பெருக்கியா செயல்படுது, மலமிளக்கியா செயல்பட்டு வருது. அகத்தி மரத்தோட பட்டை அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதிகப்படியா அதாவது மலேரியா ஜுரத்துக்கு, சின்ன அம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜுரத்துக்கு, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு நிறுத்துறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து இதோட இலைகள் வந்து பெரிதுமே உதவியாக இருக்குது. இது தவிர அப்புறம் பித்தம், கபம், வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கெல்லாம் வந்து அகத்தி இலைகள் வந்து அருமருந்தாக பயன்படுத்திட்டு வரும். நம்ம அகத்தி வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், அல்லது அந்த வெட்டுக்குச்சி மூலமாகவும் நம்ம வந்து பயிர் பண்ணலாம். நமக்கு பூமியில் வச்சு வளர்க்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இது வந்து சின்ன வெட்டுக்குச்சிகளை எடுத்து அதை வேர்பிடிக்க வச்சு அதை வந்து ஒரு தொட்டி செடியாக வந்து நமக்கு பால்கனிலையோ வீட்டில் அல்லது மொட்டை மாடியிலையோ கூட வச்சு நம்ம இது வந்து வளர்த்துட்டு வரலாம். இது ஒரு 7-8 மாதம் ஆன பின்னாடி நன்கு வளர்ந்துடும். அப்புறம் இருந்து நம்ம இலைகளை வந்து பறிக்கலாம். இதை வந்து பல்லாண்டு பயிராக நம்ம வளர்த்துட்டு வரலாம். அதற்கு அடுத்தபடியான முக்கிய கீரை வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச கீரை வந்து பார்த்தோம்னா முருங்கை. முருங்கையில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் பியில் வந்து தயமின், ரிபோஃப்ளேவின், நியாசின், அப்புறம் B6, வைட்டமின் ஃபோலேட், இது எல்லாமே நிறைஞ்சிருக்குது. இதை தவிர தாது உப்புகளில் மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் போன்றவை நிறைஞ்சிருக்குது. இது என்னென்ன நற்குணங்கள் அந்த முருங்கைகள் கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட வயிற்றில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வயிற்று உபாதைகள், இந்த அதிகப்படியான சூடு, அப்புறம் உடம்புல ஏற்படக்கூடிய சூடு, இதற்கெல்லாமே வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. இதில் கியூர்செட்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடென்ட் தடுப்பானா செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இருக்குது. அது வந்து உடம்புல நம்மளோட பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை மட்டுப்படுத்துது. நம்ம ரத்தத்துலேருந்து சர்க்கரையோட அளவு வந்து குறைக்கும். அப்புறம் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு அப்படின்னா இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் நம்மளோட கல்லீரல், கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் வேண்டாத அதிகமான சில வகையான நச்சு பொருட்கள், உதாரணமா ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வேதிப்பொருட்கள் அதெல்லாம் இந்த உடம்புல சேர்ந்ததுன்னா அவற்றையெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அது வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கப்புறமா சிறந்த மலமிளக்கியாகவும் நம்மளோட உடம்பை வந்து அதிகமா உடம்புக்கு வந்து எடை கூடாம இருக்கிறதுக்கும் அதிகமாக அது வந்து பயன்படுத்திட்டு வரும். உடம்புல வேண்டாத கழிவுகள், நச்சு கழிவுகள் சேர்ந்திருந்தாலும் அதையும் இது வந்து நீக்கிட்டு வரும். முருங்கை வந்து அகத்தியை போலவே தான் விதை மூலமாகவும் வளர்க்கலாம். பல்லாண்டு வளர்க்கக்கூடிய முருங்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து வெட்டுக்குச்சிகள் மூலமாக தான் பயிர் பெருக்கம் வந்து செஞ்சுட்டு வரோம். நல்ல பெரிய தொட்டியை எடுத்து அந்த வெட்டுக்குச்சிகளை வச்சுட்டு நமக்கு இடம் இல்லாத போது நம்ம மாடியிலோ அல்லது வேற எங்கேயாவது இடம் இருக்கிற இடத்துல நம்ம வச்சு இந்த முருங்கை மரத்தை வளர்த்துட்டு வரலாம். இதுவும் ஒரு 6-7 மாதம் ஆன பின்னாடி அந்த இலைகள் நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம இந்த பறித்து உபயோகப்படுத்தலாம். இதை தவிர முருங்கையோட காய்களையும் நம்ம பறித்து உபயோகப்படுத்திட்டு வரலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க லிட்டூஸ் மரம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இதோட தாவரவியல் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பைசோனியா அல்பாமா. இது வந்து உள்ளூரில் வந்து இதற்கு பேர் வந்து லெஜகோட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அழகு தாவரமாகவே தான் நிறைய வீட்டில் வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்ந்து பார்த்துட்டு இருப்போம். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறத்துல நல்லா நம்ம கையை விட பெரியதா இருக்கும். இதோட இலைகள் நல்ல கூர்மையா இருக்கும். நிறைய வீட்டில் வந்து அழகு தாவரமாக வளர்க்கறதுனால இது வந்து ஒரு கீரையை உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வராது. இதுல வந்து ரெண்டு விதமான, அதாவது லேசான பச்சை நிறத்துலயும் இருக்கும், வெளிர் பச்சை நிறத்துலயும், இரண்டு வகையா வந்து கீரைகள் இருக்குது. நுனி வந்து கூர்மையா இருக்கும். இலைகளுக்கு அடுத்த ஓரடி நீளத்துக்கும் வளரக்கூடியது. இந்த கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க முக்கியமாக அதை வந்து எதுக்காக சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ்ன்றது சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலியை நீக்கிறதுல இந்த கீரை வந்து ரொம்ப உபயோகப்படுது. அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பார்த்தோன்னாக்கா உள்ளங்கால் உள்ளங்கை வந்து அதிகப்படியான எரிச்சல் இருக்கும், அதை நீக்கிறதுக்கு நம்ம இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோன்னா இந்த கால் கையில் ஏற்படக்கூடிய அந்த பொதுவாக வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும், அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகம் ஆகிட்டு இருக்குது. அந்த அது முற்றாத கீரைகளை, முற்றாத இலை வந்து நம்ம பறிச்சு கீரையை வந்து சாப்பிட்டு இருக்கலாம். இந்த கொஞ்சம் மணற்பாங்கான மண்ணில் வந்து இது ரொம்ப நல்லா வளரும். இதையும் நம்ம வந்து வெட்டுக்குச்சிகள் மூலமா தான் பயிர் பண்ணணும். இதையும் தொட்டி செடியாகவும் வளர்க்கலாம். இது ஒரு குறு மரமா வளரக்கூடியதுனால நம்ம பூமியிலையும் நட்டு வளர்க்கலாம். இதோட இலைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா புழுக்களை நீக்கக்கூடியது. அதுக்கப்புறமா இதோட இலைகள் வந்து எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா, இந்த யானைக்கால் வியாதி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை இந்த காலில் ஏற்படக்கூடிய அந்த உபாதைகள்லாம் இருக்கும், அதற்காக அந்த இலையை வந்து கசக்கி அதில் இருந்து பெறப்படக்கூடிய சாரை எடுத்து மேலே பூசிட்டு வந்தாக்க நல்ல குணம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கீரையிலையும் நிறைய சத்துக்கள், இரும்பு சத்து இருக்குது, இந்த கால்சியம் மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசியமான சத்து இருக்குது. இதை தவிர நமக்கு வந்து மற்ற கீரைகள் இருக்கிறது போலவே வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாமே நிறைஞ்சது. அதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் வந்து கேள்விப்படாத ஒரு கீரை, இந்த கீரை பேர் வந்து ஜிம்மு. ஜிம்மு அப்படிங்கிற அந்த கீரைக்கு வந்து கார்லிக் சைவ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த ஜிம்மு கீரையை வந்து இந்த வெங்காயம் மற்றும் வெள்ளைப்பூண்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு கீரை. இதுவும் ஒரு பல்லாண்டு கீரை தான். மற்ற கீரைகளை வந்து பார்த்தா ஒரு குறு மரமாக வளரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஜிம்முனது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு புல் வகை போலவே தான் இருக்கும். இப்போ வெங்காயம் செடி, பூண்டோட செடியெல்லாம் எப்படி வந்து ஒரு சிறு செடியாகவே வளருதோ அதே போல தான் இதோட இலை வந்து வெங்காய செடி மாதிரி, வெங்காய இதழ்கள் மாதிரி இது வந்து உருண்டையாக இருக்காது, ஒரு சாதாரண புல் மாதிரி தட்டையாகவே இருக்கும். இந்த செடியை வந்து நம்ம ஒரு ஒரு தோட்டம் ஏதாவது இருந்தாலோ இல்லை அதுக்கு வந்து ஒரு பார்டர் செடியாக வந்து வளர்த்திட்டு வரலாம். அது நல்லா கூட்டமாக வளரக்கூடிய கீரை. நமக்கு தோட்டம் வைக்க இடம் இல்லைன்னா நம்ம ஒரு தொட்டி செடியாகவே இது வந்து வளர்த்திட்டு வரலாம். இதோட இலைகளுக்கு உள்ள சிறப்பு குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருதயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நீக்கி இருதயத்துக்கு ஒரு தூண்டியெல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு தூண்டியாக அது வந்து செயல்பட்டு வருது. இதோட மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையை வந்து கொண்டிருக்குது. ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இது வந்து குறைச்சிட்டு வருது. இதை வந்து பச்சையாக நம்ம கீரையாக சமைச்சு சாப்பிட்றதை தவிர இதை லேசாக நெல்லில் காய வச்சு கொஞ்சம் உலர்ந்த பின்னாடி அதையும் எடுத்து நம்ம சமைச்ச உணவுப் பொருட்கள் மேலே அந்த காய்ந்த இலைகளை லேசாக தூவிட்டு உணவுப் பொருட்களை அழகுபடுத்தி சாப்பிட்றதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அல்லது சூப் வகைகள் தயாரிக்கிறதுக்கு மற்றும் வேற இந்த இறைச்சி வகைகள் எல்லாம் தயாரித்து பச்சையாகவும் சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அவற்றை சமைச்சு முடிச்ச பின்னாடி அவற்றை அழகுபடுத்தி உண்ணுவதற்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரைகள் வந்து நம்ம ஜிம்மு கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா ரொம்ப வீக்காக அப்படியே டயர்டாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து உடனடியாக நல்ல ஒரு எனர்ஜி, ஸோ புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா இந்த கீரையை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டோம் உணவில் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தம், ஏதாவது அடிபட்டு நிற்காமல் ரத்தம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை நிறுத்தும். ஏதாவது ஒரு உடல் உறுப்புகளில் கூட ரத்தம் அதிகமாக பாயும், அதையும் வந்து நமக்கு வந்து அளவாக சரி பண்ணக்கூடியது, அந்த அதிகப்படியாக ரத்தப்போக்கு இருந்தால் அதே வந்து நிறுத்துறதுக்கு இது வந்து உதவி செய்யும். அப்புறம் நம்ம வந்து கல்லீரலுக்கு இது வந்து நல்லா செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. தவிர சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. நம்மளோட ஜீரண மண்டலம் அதுவும் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இது தவிர இந்த கீரையோட இன்னொரு சிறப்பு என்னென்னு சொன்னால், இதோட இலைகளிலிருந்து பெறப்படக்கூடிய சாறை எடுத்து ஏதாவது விஷக்கடிகள் இருந்தாலோ பூச்சி கடிகள் எல்லாம் இருந்தாலும் அந்த கடித்த இடத்துல இந்த சார் எடுத்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாக்கா அதோட விஷத்தன்மையானது நம்ம உடம்புக்குள்ளே ஏறாமல் அது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு தரும். இது இல்லாமல் நம்ம பூச்சிகள் வண்டுகள் இதுங்களாம் கடித்த இடத்துல கூட இதோட இலைச்சாரை வந்து நம்ம வந்து போட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான சத்துக்கள் அப்படின்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, அதுக்கப்புறம் நார் சத்து நிறைஞ்சது, கரோட்டின் சத்து நிறைஞ்சது, வைட்டமின் பியில் வந்து பார்த்தோன்னாக்கா ரிபோஃப்ளெவின், தயாமின், இரும்பு, கால்சியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள்லாம் வந்து ரொம்பவே நிறைஞ்சது. இது ஏற்கனவே பார்த்தோம், நம்ம இறைச்சி வகைகள் அப்புறம் மற்றும் மீன் வகைகள் இவற்றுக்கு எல்லாமே வந்து நம்ம இது வந்து வாசனை சேர்க்கறதுக்கும் அழகுப்படுத்தவும் பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் அந்த எண்ணெய் வகைகள், அந்த வெண்ணெயில் வந்து இது பொதுவாக சேர்த்தோம் அப்படின்னா இதோட வாசனை வந்து அந்த வெண்ணெய்க்கு வந்து கொடுக்கும். ஸோ அதற்காகவும் இது வந்து வெண்ணெய் காய்ச்சும் போதெல்லாம் இது கூட சேர்த்து காய்ச்சி நம்ம வந்து அந்த எண்ணெய் அதெல்லாமே காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுட்டு உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரம் வைக்கக்கூடிய கறிங்கனால ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே இதை வேக வச்சு நம்ம எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா செக்ருமானிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல் உயிர் சத்து கீரை, செக்ருமானிஸ் அப்படின்னும் இதை வந்து அழைப்பாங்க. எதற்காக இதுக்கு பல் உயிர் சத்து கீரை அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு கீரையிலும் ஒவ்வொரு சத்துக்கள் வந்து இருக்கும், அதற்காக தான் தினம் ஒரு கீரையும் சாப்பிட சொல்லிட்டு வராங்க. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எல்லா விதமான சத்துக்களும் வந்து இந்த ஒரே கீரையில நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. வைட்டமின்கள் அதிக அளவுல வந்து இருக்குது, பொதுவாக பார்த்தோன்னாக்க வைட்டமின் கே சத்து கூட இதுல வந்து நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இது வந்து பல் உயிர் சத்து, வைட்டமின்கிறத உயிர் சத்து சொல்லுவோம், பல் உயிர் சத்து கீரை அப்படின்னு இதுக்கு வந்து பேர் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து, வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ இருக்குது, தயமின், ரிபோஃப்ளோவின், அப்புறம் வந்து தாது உப்புக்கள்லான கால்சியம், இரும்பு, துத்தநாகம், இதெல்லாம் தவிர புரதச்சத்தும் அதிகப்படியாக நிறைஞ்சிருக்குது. எனவே இதில் வந்து அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால தான் இதை வந்து ஆங்கிலத்தில் மல்டி விட்டமின் கிரீன் அப்படின்னும் இன்னொரு பேரும் இதுக்கு வந்து இந்த சொல்கிறோம். இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோன்னா இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றதுனால இதை வந்து தவசு கீரைன்னு கூட சில பேர் வந்து சில பகுதியில் வந்து அழைக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கும் அப்புறம் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த கீரையை வந்து நம்ம அதிகப்படியாக உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மேல்நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்து பற்றாக்குறை வந்து முழுவதுமாக நீக்கப்பட்டு அவங்க வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல எனர்ஜியாக அவங்க வந்து செயல்படுவாங்க. அதற்காக இந்த கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து இனப்பெருக்கம் செய்யலாம் அப்படின்னா வெட்டுக்குச்சிகள், இது வந்து மற்ற கீரைகள் போல் இந்த மரமாவோ அல்லது சிறுச்செடியாவோ வளராது. இதோட தண்டு பார்த்தோன்னா நம்ம சுண்டு விரல் அளவுக்கு தான் பருமன் இருக்கும், அதிகமாக படர்ந்தும் வளராது. இது ஒரு 50 சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் இந்த உயரம் அளவுலேயே தான் வளரும். இதை நட்டு வச்சு நம்ம வந்து ஒரு 3-6 மாதம் அதோட வளர்ச்சியை பொறுத்து அதோட இலைகளை வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே வரலாம். இந்த இலைகளை வந்து நம்ம கீரையாக வந்து உபயோகப்படுத்திட்டே வரலாம். இந்த இலைகளை பறிக்க பறிக்க அது புது கீரைகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். இதுவும் பல்லாண்டு வளர்க்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான கீரை. அதற்கடுத்தபடியாக நம்ம பார்க்கறது வந்து சக்கரவள்ளி கீரை. சக்கரவள்ளி கிழங்கை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அந்த சக்கரவள்ளியோட கீரை இதுலேயே வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து கிழங்கு மட்டும் உருவாக்கி தரக்கூடிய வகை, அதோட இலையை வந்து அதிகமாக நிறைய பேர் உண்ண மாட்டாங்க. கீரையை மட்டும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வகை இருக்குது. அதோட இலைகள் பார்த்தோம் அப்படின்னா வெளிர் பச்சை நேரத்தில் கோழியாக ஓடிட்டுருக்கும். சில வகையில் பார்த்தோன்னா கிழங்குக்கும் உபயோகமாகும், கீரையாகவும் உபயோகமாகும். இதுவும் வந்து குறுகிய காலத்தில் வளராமல் 1 ஆண்டுக்கு மேலே வந்து வளர்ந்து பயன் தரக்கூடியது. இந்த ஓடுகூடியாக இருக்கிறதுனால நம்ம இதை தொட்டிச்செடியை வளர்க்க முடியுமான்னு நிறைய பேத்துக்கு வந்து சந்தேகம் இருக்கும். தொட்டிச்செடியாக வளர்க்கறதுக்கு நமக்கு ஒரு நீண்ட குச்சியை நடுவில் நட்டுட்டு கூடும். அந்த குச்சியை சுற்றி இந்த கொடியை வந்து சுற்றி விட்டோம் அப்படின்னா இதை ஒரு சின்ன தொட்டியில் கூட அதிகப்படியாக இந்த கொடியிலிருந்து நம்ம அதிகப்படியான இலைகளை வந்து நம்ம பறித்து சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த இலைகளும் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம இலைகளை வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். அந்த இலைகளை நம்ம பறித்து அந்த கீரைகளை எடுக்க இருக்க தான் அதிகப்படியான இலைகளை அந்த செடி வந்து உருவாக்கிட்டே இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோன்னாக்கா நிறைய சத்து வந்து நிறைஞ்சிருக்குது. அதாவது இந்த கீரையை பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரியாததுனால இது வந்து சத்து அதிகமாக நிறைஞ்சதுருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து மற்ற சாதா கீரைங்களை விட அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சது. இதையும் நம்ம வந்து சமையலில் உபயோகப்படுத்திட்டு வந்தோம்னாக்கா நமக்கு இதில் வந்து தினமும் நமக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள், தாது உப்புக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். இந்த கீரையிலையும் பார்த்தோன்னா வைட்டமின் பி சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்தும் இருக்குது, பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம், துத்தநாகம், மேலும் புரத சத்தும் இதில் வந்து நிறைஞ்சிருக்குது. அதிகமான ஈரப்பதம் இந்த கீரையில் வந்து கொஞ்சம் நிறைய, அதாவது நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக விடும். ஸோ அதிகப்படியான ஈரம் நிறைஞ்ச கீரையும் அது. இதை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி நிறைய டைம் நம்ம வந்து வருடம் உள்ளதும் நம்ம வந்து பறித்து பயன்படலாம். இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பான், உடம்புல வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையை நீக்கி ஆக்சிஜன் ஏற்ற தடுப்பானாக வந்து செயல்படுது. நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய செல்ல ஏதாவது டேமேஜ், வேறு ஏதாவது செல்லுக்கு ஏற்படக்கூடிய வேண்டாத இதெல்லாம் வந்து செல்லுக்கு இந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதை வந்து நீக்கிடும். இந்த இலைகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை நீக்கும், நமக்கு இருதயத்தை வந்து பாதுகாக்குது, அப்புறம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை அளவையும் மட்டுப்படுத்துது. சில வகையான அந்த கேன்சர், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய சில வகையான காரணிகள் எல்லாம் இந்த இலை வந்து தடுத்துட்டு வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து காக்சினியா என்று அழைக்கப்படக்கூடிய கோவை கீரை. கோவைக்காய் வந்து சமையலுக்கு உபயோகப்படுத்துவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவைக்காயோட இலைகளை வந்து நம்ம கீரையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது. இந்த கோவைக்காயோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இந்த செடியில் வந்து மீதி எந்த வகையான கீரைகள்லையோ காய்கறி பயிர்களும் வளர்க்கும் போது பூச்சி புழுக்களோட தொல்லை இருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான பூச்சி நோய்கள் தாக்கப்படாத ஒரு சிறப்பான செடி. அதனால் இந்த இலைகளை வந்து நம்ம வந்து அப்படியே பறித்து சமைச்சு உண்ணலாம். இதுவும் நல்ல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது. இதில் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேண்டாத கொழுப்பு, அதாவது உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை வந்து நம்ம உபயோகப்படுத்திட்டு வரலாம். இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைச்சி உடம்பை வந்து நம்ம எடை கூடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கீரையை மட்டும் சமைச்சு உண்ணாமல் இதோட ஒன்று ரெண்டு இலையை நல்லா அரைச்சிட்டு அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஜூஸையும் நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம். இதோட காய்களும் உண்ணுவதற்கு ரொம்ப ஏற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் காய்கறி பயிர்கள் துறையிலிருந்து தமிழ்நாடு கோவைக்காய் ஒன்று அப்படிங்கிற ரகம் கூட நாங்கள் வந்து வெளியிட்ருக்கோம். அந்த காய் வாங்கிட்டீங்கன்னா அந்த காயை வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சையாகவும் சாப்பிட்டுக்கலாம், சமைச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தவிர அதுலேருந்து கீரையும் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு கொடியிலிருந்து நமக்கு அந்த ஒரு வேலியோ அல்லது ஒரு வீட்டோட கூரை பகுதியிலையோ இல்லை மாடி மிளகு எங்கேயாவது நம்ம ஏற்றி விட்டோம்னா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 40-50 கிலோ அளவுக்கு அந்த கோவைக்காய் மட்டுமே கிடைக்கும். அதை தவிர கூடுதலாக அந்த இலையும் நமக்கு வந்து மகசூலாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதையும் வந்து வெட்டுக்குச்சி மூலமாக தான் நம்ம பயன்படுத்தணும். இது ஒரு கொடி வகை, அதனால வந்து வேர் பிடிச்ச குச்சிகளை வந்து நமக்கு பூமியில் வளர்க்க இடம் இல்லை அப்படின்னா இது வந்து படர்ந்து வளரும். அதை வந்து தொட்டியிலையும் நம்ம நட்டு வச்சு எங்கேயாவது படர விட்டு இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதோட குணங்கள் எல்லாமே பார்த்தோம். எங்கேயாவது வந்து நமக்கு வந்து ஒரு பூச்சிக்கடியோ இல்லை தோலில் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அல்லது ஏதாவது தோல் பாதிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா உடலில் ஏற்படக்கூடிய அரிப்பு இதற்கெல்லாமே வந்து அந்த இலையிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த சாரை எடுத்து அதை வந்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அதோட அந்த விளைவுகளை எல்லாத்தையுமே தோலில் வந்து நீக்கிறோம். அப்புறம் பூச்சிக்கடிக்கு, பூச்சிக்கடிக்கு இதோட இலைச்சாரையும் நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இந்த நம்ம போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நிறைய புரதச்சத்தும் நிறைந்தது, தாது உப்புக்கள் நிறைந்தது, வைட்டமின்கள் நிறைந்தது. அப்புறம் வந்து செடியில் இருக்கக்கூடிய நல்ல தீங்கு விளைவிக்காத வேதிப்பொருட்களான பாலிஃபினால், ஃப்ளேவனாய்டு, சப்போனின், ஸ்டீரால் போன்றவை நல்லா நிறைஞ்சிருக்குது. இந்த கீரையும் வந்து ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பானா இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமான சிறப்பான குணம் அதை வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆன்டி அல்சர். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து வயிற்றுப்புண்ணால வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. இந்த கீரையை வந்து ஒன்றோ ரெண்டோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணால் ஏற்படக்கூடிய விளைவை அதை வந்து நல்லா மட்டுப்படுத்தும். அந்த அல்சர்னால ஏற்படக்கூடிய வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், அந்த மாதிரி விளைவுகளை எல்லாமே இதோட இலையானது மட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுக்கும் இன்னொரு சிறப்பு இயல்பு வந்து பார்த்தா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை மட்டுப்படுத்தக்கூடியது. அதை தவிர இது வந்து வலி நிவாரணியாக கூட செயல்படுது. இதை நம்ம வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இறுதியப்ப நம்ம பார்க்க கீரை என்னன்னு பார்த்தோம்னாக்கா பசலை கீரை, அது கொடி பசலை. பசலை கீரையிலேயே வெவ்வேறு வகை வந்து காட்டு பசலை அப்படி எல்லாமே சொல்லிட்டு வராங்க. அதாவது இந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிற நிறைய கீரைகள் வந்து பசலை கீரைன்னு தான் பொதுவாக அழைச்சிட்டு வராங்க. இந்த கொடி பசலை பார்த்தோன்னா ஒரு சிறிய வெற்றிலை வடிவத்தில் தான் இருக்கும், வழுவழுப்பு தன்மை நிறைஞ்சது. இதுலேயே வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து சிகப்பு இன்னொன்று வந்து பச்சை, இரண்டுமே சத்துக்கள் நிறைஞ்சது. இந்த சிகப்பு கீரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட இரும்பு சத்தோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் சிறு குழந்தைங்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பார்த்தோன்னா இரும்பு சத்து வந்து ரொம்ப குறைபாடாக இருக்கும். இந்த குறைபாடை நீக்கிறதுக்காக இந்த கீரையை வந்து பரிந்துரைக்கப்படுது. இதை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், அல்லது மற்ற பருக்கூடிய போது நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்க்கும் வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, பொதுவாக பெண்களுக்கே வந்து இரத்த சோகை ஏற்படும். இந்த அனிமையான சொல்லப்படக்கூடிய இரத்த சோகையை வந்து இது முழுமையாக நீக்கிறது. இதுலேயும் இந்த வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை தவிர மேலும் ஆர்ஜினைன், லியூசினைன், ஐசோலியூசின், லைசின், த்ரியோனைன், டிப்டோஃபைன் போன்ற சத்துக்கள் எல்லாமே இது வந்து நிறைஞ்சிருக்கு. அதனால் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தினம் கிடைக்கக்கூடிய கீரைகளை தவிர இந்த பல்லாண்டு வளர்க்கக்கூடிய கீரைகளை எல்லாரும், நம்ம மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதோ ஒன்றோ ரெண்டோ கீரைகள் வளர்த்தாலும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒவ்வொரு வகையான கீரைகளை நம்ம வந்து பயிர் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதிகப்படியாக இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து இன்னொரு கீரை வேணும்னா நம்ம வேறு கீரையை வாங்கி மாற்றி 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 நம்ம சமைச்சிக்கிட்டு வரலாம். இதன் மூலயமா நம்ம வந்து வெவ்வேறு விதமான கீரைகளை வருடம் முழுவதும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களானது இந்த கீரைகள் மூலயமாவே கண்டிப்பாக கிடைச்சிடும். அனைவருக்கும் நன்றி.